இரண்டாவது சொன்னார் அல்லாஹ் தந்தது. இஸ்லாத்தில் வாழக்கூடிய நாம் இந்த காலத்திலே ரெண்டு விடயம் பிரதானமானது. ஒன்று, எந்த இஸ்லாத்தில் வாழ்கிறோமோ இந்த இஸ்லாத்துக்கும் இஸ்லாமியர்களுக்கும் புரோகியாக நடக்கக்கூடாதுனா, எனது சொந்த லாபத்துக்காக, எனது பதவிக்காக, என்னுடைய சொத்துக்காக, என்னுடைய ஆட்சிக்காக முஸ்லீம் உம்மத்தின் தலையை அடமானம் வைக்கும் ஒரு முஸ்லீம் புரோகியாக நடக்கக்கூடாதுனா, எனக்கு இஸ்லாம் அல்லாஹ் தந்தது, இந்த மார்க்கம் அல்லாஹ் தந்தது, நாங்கள் யாரும் முதல்விடம் இது, இஸ்லாத்தில் வாழக்கூடிய இஸ்லாமியர்களுக்கும் இஸ்லாத்துக்கும் என்னால் துரோகம் நடந்துவிடக் கூடாது. முஸ்லீம்களுடைய வரலாற்றை தேடினால் உங்களுக்கு தெரியும், இதிலே 632 அல்லது 36 போன்ற பகுதிகளில் மங்கோலியர்களுடைய காலம் இப்னு அசீர் ரஹிமஹுல்லா அல்-பிதாயா வன்-நிஹாயா என்ற கிரந்தத்திலே பதிவு செய்கிறார். முஸ்லீம்களுக்கு நடந்த பெரும் ஒரு சோகமான நிகழ்வு அதை எழுதுகின்றார் அப்பாசிய கிலாபத் அல்-முத்தஸி பில்லா என்று அழைக்கப்படும் அப்துல்லா இப்னு மன்சூர் இப்னு அசீர் ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறார். இது முஸ்லீம்கள் யாரும் நாங்கள் மறந்துவிடக் கூடாது. இந்த சம்பவம் 632 நடந்தாலும் இந்த காலத்துக்கும் பொருத்தமான ஒரு சம்பவம். அதனால்தான் இவன் அத்தியரைமுகம் தெரிவிக்கின்ற பொழுது இந்த சம்பவம் பிற்கால முஸ்லீம்களுக்கும் தேவைப்படலாம் என்றுதான் இந்த சம்பவத்தை எழுதுகின்றார். அந்த காலத்திலே வாழ்ந்த அப்பாசிய மன்னர் ஜனாதிபதி பில்லா அப்துல்லாஹ் இப்னு மன்சூர் மிக நீதமான ஆட்சியாளர், மக்களோட இரக்கமாக நடந்தவர், மிக அழகாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிற நேரம் இவரோட கூட இருந்தார் முஹம்மத் என்ற ஒரு நபர். முஹம்மத் என்ற நபர் கூட இருந்து இவர் என்ன செய்தார் என்றால், ஜனாதிபதியோட நெருக்கமான ஒருத்தர், மிக அன்புக்குரியவர், முஸ்லீம்களுடைய உள்ளத்தில் இடம் பிடித்த மனிதர், முஸ்லீம்களுக்கு தொழில்வார், எல்லாம் செய்வார். இந்த நேரம் தான் இந்த முஹம்மத் என்ன செய்தார் என்றால், அந்த காலக்கூடிய மங்கோலிய தலைவர் ஹலாக் என்ற அரசனுக்கு ரகசியமான கடிதங்களை எழுதி எழுதி அனுப்பினார். ஹலாக்கிற்கு கடிதம் வந்து சேர்ந்ததோடு இந்த முஹம்மதுடன் அன்பும் பரஸ்பரம் உண்டானது. ஹலாக் என்ன செய்தார், இவனுடைய முழு கோரிக்கையை ஏற்றுக்கொண்டார். என்ன செய்தார் தெரியுமா, இந்த முஹம்மத் இவர் கடிதம் கடைசியாக எழுதினார், உங்களுடைய படை பக்தாத்துக்குள் நுழைய வேண்டும், முஸ்லீம்களுடைய ரத்தத்தை நான் பார்க்க வேண்டும், முஸ்லீம்களை கொலை செய்ய வேண்டும். யாருக்குரிய இஸ்லாம் இல்லாத சகோதர அமைப்பு, ஒரு முஸ்லீம் ஜனாதிபதியுடன் நெருக்கமாக இருந்தவர், அந்த காலத்திலே மக்களுக்கு இமாமத் செய்யக்கூடிய மனிதர், அவ்வளவுக்கு நல்ல வேலை செய்தவர். ஆனால் சொல்லுவாங்களே, ஒரு மரத்தை வெற்றத்தை பொறுத்தன் போராடிய கொண்டு வாராம், அந்த மரம் சொல்லுதான், நீ இந்த வெற்றத்துக்கு முன்னால் உனது கையில் இருக்கும் பிடி யார் என்று பார். பிடி என்றால் எனது சமூகத்தின் நாசம், எனது சமூகத்தால், என்னுடைய மரத்தால், இதனால் தான் இந்த வெட்டப்போகிறாய். கணித்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த முஹம்மத் என்ற மனிதர் கடிதம் எழுதியதோடு பக்தாதுக்கு ஹலாக் படையெடுத்து வந்து கிட்டத்தட்ட 2 மில்லியன் முஸ்லீம்களை வெட்டி வீசினார்கள். 20 லட்சம் முஸ்லீம்கள் மையல், முஸ்லீம்களுடைய வீடுகள் தீக்கரை, முஸ்லீம்களுடைய கடைகள் தீக்கரை, பாதைகளில் எல்லாம் ஜனாசா. முஸ்லீமுடைய தலைவர் அப்துல்லா இப்னு மன்சூர் அவருடைய உடம்பு வேறு தலை வேறு வெட்டி எடுத்து விட்டார்கள். இவ்வளோ வேலை செய்து முடிஞ்சதோடு இந்த ஹலாக் என்ற அரசன் மங்கோலிய தலைவர் இந்த இவ்வளோ பெரிய வேலை செஞ்சாரு முஹம்மத், அவரை கூப்பிட்டு கேட்டான், நீங்க இவ்வளோ பெரிய வேலை செஞ்சிருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன வேண்டும், உனக்கு என்ன வேண்டும்? அவர் சொன்னார், எனக்கு ஒரு ஆட்சி, ஒரு அற்ப ஒரு ஆட்சிக்காக, ஒரு பதவிக்காக 2 மில்லியன் முஸ்லீம்களுடைய தலையை அடமானம் வைத்தவர், எவ்வளவு பெரிய தேச துரோகிவர். சமூக வரலாற்றிலே துரோகிகளின் பட்டியலை தேடினால் முஹம்மத் முதலிடத்தை பிடிப்பார். அவ்வளவு பெரிய சொந்த லாபம் ஒரு சின்னொரு ஆட்சிக்காக. உடனே ஹலாக் என்ன சொன்னார் தெரியுமா? நீங்க செஞ்ச இந்த நன்றி கடனுக்கு கைமாறா எனது முழு ஆட்சியை தந்தாலும் வீடு செய்ய முடியாது. அதனால் ஒன்றை சொல்கிறேன், நீ முஸ்லீம் ஜனாதிபதி அப்துல்லா மன்சூரோட நெருங்கி இருந்து முஸ்லீம்களுக்கு தொழுவீட்டி எல்லாம் செஞ்சு துரோகத்தை செஞ்சாய், நாளை எனக்கு செய்ய மாட்டாய் என்ற நிச்சயம். அதனால் உனக்குரிய கூலி உனது தலை ஆட்சி அல்ல, தலையை வெட்டி கையில கொடுத்தார். கணித்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே, நாம் சொல்ல வந்த விடயம் இஸ்லாம் அல்லாஹ் தந்தது. முதல் விடயம் இந்த இஸ்லாமியர்களுக்கும் இஸ்லாத்துக்கும் துரோகம் செய்யக்கூடிய துரோகியாக நான் மாறக்கூடாது. குர்ஆனிலே அல்லாஹ் சூரத்துன் நமல் நெருப்புடைய சூறாவை பத்தி பேசுறார். எல்லோருக்கும் தெரிந்த சம்பவம், ஒரு தடவை எறும்பு கூட்டம் தீனி தேடி அப்படியே வெளியில சுத்தி கொண்டிருக்கிறது பூமியில். அந்த நேரம் ஒரு கொம்புல எறும்பு, அல்லாஹ் சொல்றான், ஒரு கொம்புல எறும்பு சொல்லிச்சு. அது பார்க்கிறது சுலைமான் அலைஹிஸ்ஸலாமும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய பட்டாளம் வந்து கொண்டிருக்கிறது. அது உடனே யோசித்தது, இந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய பட்டாளம் வந்தா எனது சமூகம் அப்படியே நாசமாயிடுவாங்க, என்ன விளங்காது, சிறியோர் உருவனம். அந்த நேரம் தான் எறும்பு சொல்லுது, அது நினைத்திருந்தால் தன்னுடைய லாபத்திற்காக தந்த உயிரை மட்டும் பாதுகாத்திருக்கலாம், தன்னுடைய உடமை மட்டும் பாதுகாத்திருக்கலாம். அது யோசித்தது, எனது சமூகத்தை நான் அடமானம் வைக்கக்கூடாது. எறும்புக்கு இருந்த யோசனை உடனே எறும்பு சொன்னது, எல்லாரும் கூட்டுக்குள் நுழைந்து விடுங்கள், உங்களுடைய பொண்ணுக்குள் நுழைந்து விடுங்கள், சுலைமான் அலைஹிஸ்ஸலாமும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய பட்டாளம் வருகிறது, அவர்களுக்கு எங்களை விளங்காமல் அடித்து விடுவார்கள். எழுத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே, ஒரு எறும்பை விட நாம் கேவலமானவர் அல்ல. நாங்கள் ஆறு அறிவுள்ள படைப்புனா அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானவர்கள் முஸ்லீம்கள். அதனால் முதல் விடயம், எந்த இஸ்லாத்துல வாழ்வோமோ இந்த இஸ்லாத்துக்கும் இஸ்லாமியர்களுக்கும் துரோகியாக நாம் நடந்து விடக்கூடாது. இரண்டாவது, இந்த இஸ்லாத்தை எமக்கு தந்தது அல்லாஹ், வேற யாரும் எமக்கு தரவில்லை. இஸ்லாத்தை தந்தது அல்லாஹ், அல்லாஹ்வுக்கும் துரோகியாக நாம் நடக்கக்கூடாது. இன்றைக்கு நாங்க செய்த ஹராத் எல்லாம் செய்வது வட்டிக்காரன் இன்னும் வட்டியிலேதான், வட்டி இன்று சர்வசாதாரணம், அதை பெரிதாக நினைப்பதும் அல்ல. உதாரணமா ஏதாவது பிரச்சனை உண்டு, மனைவியுடைய நகையை தூக்குற மேல அளவு வைக்கிறது, நாங்க நினைக்கிறோம் இது ஹலால், திருப்பி அடிச்சா தௌபா செஞ்சிருவோம். கணித்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே, வட்டிக்காரன் உலகத்தில வட்டி எடுத்து வாழலாம், வட்டியில தின்னலாம், வட்டியில தனது வாகனம் எடுக்கலாம், வட்டியில வீட்டை கட்டலாம். ஆனால் இமாம் ஸ்ரீதி ரஹ்மத்துல்லாஹ் தனது கிரந்தத்திலே பதிவு செய்கிறார், வட்டிக்காரனை அல்லாஹ் கபர்களில் எழுப்பாற்ற நேரமே பன்றியின் கோட்டத்திலே எழுப்பாற்றுவார். வட்டிக்கார் நினைத்துக்கொள், ஊர்ல பெரிய ஹாஜியாக இருக்கலாம், பெரிய தொப்பி தாடி எல்லாம் போட்டிருக்கலாம், முன் தொப்பில் தொடலாம், ஆனால் ஸ்ரீதிரைமோதா அறிவிக்கின்றார், வட்டிக்காரன் கபர்ல நெருங்குற நேரமே பன்றியின் கோட்டத்திலே எழுப்பாற்றுவான் அல்லாஹ். கணித்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே, அதனால சொல்ல வந்தது, நாம் இந்த அல்லாஹ்வுக்கு துரோகியாக நாம் நடக்கக்கூடாது, ஹராத்தையும் பாவத்தையும் சர்வசாதாரணமாக செய்யக்கூடாது. இன்னைக்கு உலகத்திலே எமது நாட்டிலே எத்தனை எத்தனையோ பிரச்சனைகள் நடந்தது. இன்றைக்கு யாரு சுபத்துக்கு முன் சப்புக்கு வாரோ, எல்லாரும் வீட்டை நிம்மதியா தூங்குறோம். இப்பொழுது சினிமா என்றால் வாலிபர்கள் எல்லோரையும் ஒன்று சேர்த்து பஸ் பஸ்ஸாக வாகனம் வாகனமாக எமது பிரதேசத்திலே சென்று நன்றாக சினிமாக்களை பார்த்துவிட்டு வருகிறோம். கணித்துக்குரிய பெரியவர்களே, இப்படி ஹராத்தை செய்து கொண்டு எப்படி அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை எதிர்பார்ப்பது? எப்படி எமக்கு வர இருக்கும் ஜனாதிபதி எங்களோட இரக்கமாக நடக்கணும், எங்களோட அன்பாக நடக்கணும், நாங்கள் நிம்மதியாக வாழணும் என்று நினைப்பது ஒரு பகல் கனவாகத்தான் இருக்கும். இதெல்லாம் கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மிஸ்ரை ஆண்டோர் ஜனாதிபதி, அவர் மிஸ்ரிலே ஆண்டு கொண்டிருந்தார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இவர் எவ்வளவு நல்ல மனிதர் என்றால், இரக்கம் உள்ள மனிதர். தன்னை கொலை செய்து விட்டோம் என்று நினைத்த தனது சகோதரர்களை மன்னித்த ஒரு நபி அவர். உங்கள் மீது எந்த குற்றம் கிடையாது, மன்னிப்பான் என்று சொன்ன நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம். ஒன்றை விளங்குங்கள், மிஸ்ரை ஆண்ட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு சிறந்தவர். ஆனால் அதே மிஸ்ரை ஆண்டவர் ஃபிரௌன் எப்படியாப்பட்டவர், மூசா அலைஹிஸ்ஸலாம் பறக்க கூடாது என்று ஆயிரக்கணக்கான பிள்ளைகளின் கழுத்தை வெட்டியவர். சின்ன பச்சிலன் பாலகரின் தலை பறந்தது. அவன் அவ்வளவு பெரிய அநியாயக்காரன். குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், முளை கம்புடைய அவனை யாராவது ஏற்றுக்கொள்ள நாலு கம்ப நாட்டுவார். ஒருத்தனை கொண்டு வந்து நிர்வாணமாக மாற்றி ரெண்டு கைய ரெண்டு கம்பி, இரண்டு கால இரண்டு கம்புல நாட்டி அப்படியே கருவாடு மாதிரி காய வைப்பார். இது திராவுடைய இப்பத்தன் தண்டனை. அல்லாஹ் சொல்றான், ஏனென்றால் அவர் யாருக்கும் இரக்கம் காட்டவில்லை. அநியாயக்கார அரசன் அவர். அவனுடைய மனைவி ஆசியா பின் மதாஹிம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதோட ஆசியா தனது மனைவி என்று கூட பார்க்கவில்லை. அந்த பெண்ணையும் கொலை செய்தவன் சித்திரவேலை செய்து. கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், ஏன் நாங்க மிஸ்ருக்கு ஃபிரௌனை ஜனாதிபதியாக மாற்றினோம் தெரியுமா? இன்னஹும் கானூ கௌமன் ஃபாஸிகீன், அவருக்கு கீழே இருந்தவர்களே குடிமக்கள், ஃபிரௌனுடைய ஆட்சிக்கு கீழே இருந்த குடிமக்கள் பாவிகள், அல்லாஹ்வை மறந்தவர்கள். அல்லாஹ் மூசா யூசுப் அலைஹிஸ்ஸலாமை நல்ல நபியை காட்டியிருந்தார், நல்ல மக்கள். ஆனால் மக்கள் பாவிகள். அவர்களுக்கு வந்த ஜனாதிபதி கொடுங்கோல் ஆட்சியாளர். எல்லோருக்கும் தெரியும் ஹஜ்ஜாஜ் யூசுப் யார் என்றால், இந்த முஸ்லீம் சமூகத்திற்கு செய்த பெரிய தோல்வி. அவர் ஆயிரக்கணக்கான சஹாபாக்களை வச்சு ரத்தத்தை பார்த்தவன் ஹஜ்ஜாஜ். அன்சாரி பெண்களை எல்லாம் ஜினா போன்ற தவறுகளை செய்ய வைத்தான். அவர்களை கடுக்க வைத்தவன் உடைத்தவன் இரண்டு திருமணம், அதில் ஒரு திருமணம் தான் என்ற பெண். இந்த பெண்ணின் மூலம் பிறந்த புள்ளதான் அஸ்மா. அஸ்மாவுக்கு பிறந்த பிள்ளை தான் அப்துல்லாஹிபின் சுபைர் ரதி அல்லாஹன். இவர் காபாவுடைய ஜனாதிபதியாக இருக்கிற நேரம் இவன் காபாவுக்கு நுழைந்த ஹஜ்ஜாஜ் அப்துல்லாஹ்வின் சுபைரை பிடித்து கொலை செய்தான். பல ரிவாயத் இருக்குது. இப்னு அஸீர் ரஹ்மத்துல்லாஹி அழுதுகின்றார், அவரை கொலை செய்து அவரை மரத்தில் கட்டி வைத்திருந்தார். அவருடைய ஜனாதாவை யாரும் தொடக்கூடாது என்று அவ்வளோ பெரிய கொடுங்கோல் ஆட்சி செய்தவன் ஹஜ்ஜாஜ். அந்த காலத்துடைய முஸ்லீம்கள் என்ன செஞ்சாங்கன்னா, எல்லாரும் காபாவுக்கு நுழைஞ்சி பொறுக்க முடியல, ஹஜ்ஜாஜுக்கு பதுவா செய்ய வந்திருக்கிறோம், அவனும் அவன் அரசாங்கம் நாசமா போகும். அந்த நேரம் ஹஜ்ஜாஜே, அதாவது என்ன சொன்னாங்க தெரியுமா, நீங்க நினைக்கிறீங்களா ஹஜ்ஜாஜ் தான் பிரச்சனை என்று? ஒரு ஹஜ்ஜாஜ் போனால் ஆயிரம் ஹஜ்ஜாஜ் அங்கத்தில் வருவார். ஹஜ்ஜாஜ் அல்ல பிரச்சனை, முஸ்லீம்களாகிய நாம் முஸ்லீம்களாக இருக்க வேண்டும். இந்த நாட்டுடைய 20 லட்சம் முஸ்லீம்களும் இன்ஷா அல்லாஹ் நாளை சுபஹ்க்கு முன் சப்பில் நின்று அல்லாஹ்விடத்தில் மன்றாடினால் அல்லாஹ் ஸ்ரீலங்காவுடைய நிலைமை முடிவு செய்வார். ஸ்ரீலங்காவுடைய 10% முஸ்லீம்களுடைய அமலை வைத்துதான் நாட்டின் ஜனாதிபதி அல்லாஹ் முடிவு செய்வார். கணிக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, ஹஜ்ஜாஜ் அல்ல பிரச்சினை, முஸ்லீம்களாகிய நாம் முஸ்லீம்களாக இருக்க வேண்டும். இமாம் ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் இந்த விடயத்தை நான் முன்வைத்தார். அலி ரலியல்லாஹு அன்ஹு இவருடைய காலத்துக்கு முன்னால் உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலம் எல்லோருக்கும் தெரியும். உமர் ரலியல்லாஹு ஆட்சி நேர்மை நியாயம், அவ்வளோ நீதமுள்ள நபி. அதாவது கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி செய்கிறார், எல்லோருக்கும் நீதமான ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். செய்து கொண்டிருக்கிற நேரம் தான் உமர் ரலி அல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்தில் பல பகுதிகள் வெற்றி கொள்ளப்பட்டு, மதாயின் என்ற பகுதி வெற்றி கொள்ளப்பட்டு முஸ்லீம்களுடைய காலையே முழு சொத்துக்கள் எல்லாம் வந்து கொண்டிருந்தது. வந்து கொண்டிருக்கிற நேரம் தான் அந்த மதாயினுடைய தலைவர் ஜனாதிபதியுடைய கிரீடம், கிரீடம் என்பது சாதாரணமான ஒன்று அல்ல, 500 கிலோ தங்கம் நிறைந்தது, பல ஆயிரக்கணக்கான முத்துக்களும் மரகதங்களும் பதிக்கப்பட்ட அந்த கிரீடம் மதீனாவுக்கு கொண்டு வரார். மதீனாவிலே சாப்பிட வசதி இல்லாத ஒரு சஹாபி, என்பதற்கு வழி இல்லாத ஒரு சஹாபி தான் கொண்டு வரார். கொண்டு வரார் மதானிலிருந்து மதீனாவுக்கு பல மைல் தூரம் கொண்டு வந்து உமர் ரலியல்லாஹு கையிலே கொண்டு கொடுத்தார். உமர் ரலியல்லாஹு கொண்டு வந்த மனிதரை பார்த்தால் மதீனாவில் சின்ன வழி இல்லாத மனிதர். ஜனாதிபதி எடுத்து அந்த கிரீடத்தை பார்க்கிறார். பார்த்தா பார்த்தா அந்த கிரீடத்தில் ஒரு மாணிக்கமோ முத்தோ கலட்டப்படையில் எல்லாம் அப்படியே இருக்கிறது. உடனே உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, இந்த உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சியை பத்தி மக்கள் எல்லாம் அப்படி இப்படி எல்லாம் பேசுறாங்க, நீதமான ஆட்சி, நேர்மையான ஆட்சி, நியாயமான ஆட்சி. ஆனால் உடனே ஒரு வார்த்தை சொன்னார் உமர் ரலியல்லாஹு, இந்த உமருடைய ஆட்சிக்கு காரணம் யார் தெரியுமா? உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சிக்கு கீழ் இருக்கும் குடிமக்கள் அல்லாஹ்வுடைய பயமுள்ளவர்கள், அல்லாஹ்வுடைய அச்சம் உள்ளவர்கள். இந்த சாவி நினைத்திருந்தால் சின்ன வழி இல்லாதவர். அவர் என்ன செஞ்சிருக்கலாம்? மெதுவா ஒரு முத்த கலட்டி எடுத்திருக்கலாம், ஒரு மாணிக்கத்தை கலட்டி இருக்கலாம். அது உமருக்கு தெரிந்திருக்காது. ஆனால் இவ்வளவுக்கு அல்லாஹ் பயம் உள்ள மக்கள் உமருடைய ஆட்சிக்கு கீழ் இருக்கிறார்கள். அதனால் தான் அல்லாஹ் உமர் ரலி அல்லாஹ்வுடைய ஆட்சியை நீதம், நேர்மை, முன்னேற்றம் உள்ள ஆட்சியாக வைத்திருக்கிறார். கணித்துக்குரிய பெரியவர்களே, நாம் சொல்ல வந்த விடயம், இந்த இஸ்லாம் அல்லாஹ் தந்தது இஸ்லாம் எங்களுடைய கெட்டித்தனத்தால் அடைந்த மார்க்கம் அல்ல. முதல் விடயம், இஸ்லாத்தில் இருக்கும் நாம் இஸ்லாத்துக்கும் இஸ்லாமியர்களுக்கும் துரோகியாக நடக்கக்கூடாது. இரண்டாவது, இஸ்லாத்திலே இருந்து கொண்டு எந்த அல்லாஹ் இஸ்லாத்தை தந்தானோ அந்த அல்லாஹ்வுக்கும் துரோகம் செய்யக்கூடியவர்களாக நாம் நடக்கக்கூடாது. அல்லாஹ் தந்த மார்க்கம், இந்த மார்க்கத்திலே இருக்கிறோம். நாங்கள் சில நேரம் யோசிக்கலாம், எங்களுக்கு அவர் வந்தா நெல்லோ, இவர் வந்தா நெல்லோ, இந்த ஆட்சிதான் வேண்டும். இதெல்லாம் முஸ்லீம்கள் அல்லாஹ்வை மறந்த பேச்சாக இருக்கக்கூடாது. ஈமான் உறுதியாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வை மறந்து விடக்கூடாதுனா எல்லோருக்கும் தெரியும், அப்துல் முத்தலிப் காபாவிலே இருக்கிற நேரம் கபத்துல்லாவை உடைக்க வருகிறார் அபுரஹா. அபுரஹா மன்னர் 1000 யானைகளுடன் அல்லது 12 யானைகளுடன் காபாவுக்கு படையெடுத்து வந்து காபாவை உடைக்கோணும் என்று வருகின்றார். அந்த நேரம் அப்துல் முத்தலிப்புடைய ஒட்டகத்தை எடுத்து விட்டார். உடனே அப்துல் முத்தலிப்பை கேட்டாங்க, அபுரஹா நீ என்ன தேடுகிறாய், என்னுடைய ஒட்டகத்தை தாங்க. அவர் சொன்னார், நான் காபாவை உடைத்து வந்திருக்கிறேன், நீ ஒட்டகத்தை பத்தி பேசுறாயே. அவர் சொன்னார் என்ன தெரியுமா, இந்த ஒட்டகம் என்னுடையது, ஒட்டகத்தின் எஜமான் நான், காபாவை காபாவுடைய அதை பராமரிப்பது அல்லாஹ், அல்லாஹ் காபாவை பாதுகாப்பார், இந்த ஒட்டகத்தை நான் பாதுகாப்போம், கா ஒட்டகத்தை. கணிக்கக்கூடிய பெரியவர்களே சகோதரர்களே, இதிலிருந்து என்ன விளங்குது என்றால், அப்துல் முத்தலிபுக்கு இந்த ஈமானாவது இந்த காலத்துடைய முஸ்லீம்களுக்கு இருக்க வேண்டும். எங்களுடைய பாவம் தான் சகோதரர்களே, எங்களுக்கு வருகின்ற ஆட்சியாளர்கள் நாங்கள் அல்லாஹ்வை மறந்து எல்லா அறாத்தையும் செய்தா எங்களுக்கு வார ஜனாதிபதி அவர் எங்களோட இரக்கமா நடக்க மாட்டார், அன்பா இருக்க மாட்டார், எங்களை நிம்மதியாக வாழவிட மாட்டார்கள், நாங்கள் நிம்மதியாக வாழோமா? முதல் விடயம் அல்லாவின் பக்கம் திட்ட திரும்பணும், எல்லோரும் சௌபா செய்ய வேண்டும், அல்லாவிடத்தில் மன்றாட வேண்டும். எங்களுக்கு இஸ்லாம் காட்டி தந்திருக்கும் முறை இதுதான். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் நாங்கள் வாக்களிக்க இருக்கின்றோம். வாக்கு என்பது சகோதரர்களே, இந்த நாட்டில் வாழக்கூடிய எங்களுடைய உரிமை இது. இந்த உரிமையை நான் விட்டுக் கொடுக்க கூடாதுன்னா நம்ம ஒவ்வொருத்தரும் கட்டாயமாக நிச்சயமாக யாருக்கு வாக்களித்தாலும் ஒன்றுதான், எங்களுக்கு அதான் நடக்கும் இதான் நடக்கும் இல்லை. நான் முதலாவது இந்த வாக்குரிமையை நிறைவேற்ற வேண்டும். இந்த நாட்டுடைய குடிமகன் நான், எனது உரிமை எனக்கு இருக்கக்கூடிய வாக்கை நிறைவேற்ற வேண்டும். எங்களுடைய நாட்டிலே எங்களுக்கு தந்திருக்கும் சலுகை, இந்த நாட்டில் எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய பிச்சளம் வாழ வேண்டும் என்றால் இந்த வாக்குரிமையை நான் மீறிவிடக் கூடாது, இதை நான் உதாசீனம் செய்துவிடக் கூடாது. கட்டாயமாக இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் வாக்களிக்க இருக்கிறோம். அதில் ஆக முக்கியம் என்ன தெரியுமா, நாளைய தினம் முழு முஸ்லீம்களாகிய நாங்க எங்களுடைய சுபம் மிஸ் ஆகிவிடக் கூடாது. வாக்களிக்கிற நேரமே ஷைத்தான கொடியை கொண்டு போனா வாழவனும் ஆபப்பரிய ஷைத்தானாக இருப்பார். அதனால முக்கியம் சுபம், சுபம் என்பது ஆக முக்கியமாக சுபகனுடைய முன் சுன்னத் நபியவர்கள் சொன்னார்கள், கைரும் மின துன்யா வமா ஃபீஹா, முழு உலகத்தை விட்டாலும் வீடு செய்ய முடியாது, அவ்வளோ சிறந்தது சுபகுடைய முன் சுன்னத். சுபகுடைய முன் சுன்னத் சுப எல்லோரும் சொல்ல வேண்டும், எனது மனைவியும் சொல்ல வேண்டும், எனது பிள்ளைகளும் சொல்ல வேண்டும், நாங்களும் சொல்லது விட்டு இன்ஷா அல்லாஹ் அதிகாலை நேரத்துடனே முஸ்லீம்களுக்கு ஜமியத்துலமா வழிகாட்டி இருக்கிறார்கள். காலை நேரத்திலே நேர காலத்துடன் சலாத்துல் இஸ்திஹாரா இரண்டு ரகாத் தொழுதுவிட்டு, யா அல்லாஹ் இந்த பொன்னான வாக்கை நான் வாக்களிக்க இருக்கிறேன், யா அல்லாஹ் வாக்களிப்பது எந்த சுயநலம் அல்ல, இவர்தான் அவர்தான் என்று அல்ல, நான் வாக்களிப்பதால் இந்த நாட்டில் நானும் முஸ்லீம் சமூகமும் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும். அப்படியாப்பட்ட ஒரு தலைவர் எமக்கு தா என்று துவா மிக முக்கியமாக கேட்க வேண்டும். முஸ்லீம்கள் கடந்த காலங்கள் சென்ற காலங்களை போன்ற ஒரு தேர்தல் அல்ல இது, எங்களுடைய உரிமையை நாம் பெற்றுக் கொள்ள வேண்டிய காலம் இது. நாங்கள் பொழுதுவிட்டு துவா செய்துவிட்டு எங்களுக்கு என்று வாக்கு ஆணை திணைக்களத்தால் பல சட்டங்கள் தரப்பட்டிருக்கிறது. எங்களுடைய வாக்கை கொண்டு போகிற நேரம் நாங்கள் ஒன்று ஐடென்டி கொண்டு போக வேண்டும் அல்லது பாஸ்போர்ட் கொண்டு போக வேண்டும், எதுவும் எதையும் மறந்து வைத்து விட்டு திரும்ப வார எல்லாம் வச்சு கொள்ளாம நேர காலத்தோட முஸ்லீம்கள் நாங்கள் போவோம். எங்களுடைய வாக்கை யாருக்கு அளிக்க வேண்டுமோ நல்ல நீயத்தோட எங்களுடைய வாக்கை நாம் அளிப்போம். அளித்து விட்டு ரோட்ல நின்று கொண்டு கூத்தாடி கொண்டு பிரச்சனை வாரமாய் நடந்து கொண்டு இல்லாம முஸ்லீம் வாலிபர்கள் முஸ்லீம் யுவதிகள் முஸ்லீம்கள் நாம் மூத்தவர்கள் வழிகாட்ட வேண்டும். எல்லோரும் வீடு வீடா வீட்டு வீட்டுக்கு சேர்ந்து விட வேண்டும். ஏனென்றால் அடுத்ததாக யாரெல்லாம் பேஸ்போர் பண்ணுகிறார்களோ அவர்களுக்கும் கட்டாயமாக இந்த வாக்கை நிறைவேற்ற நாங்கள் வலியுறுத்த வேண்டும். நாங்கள் பேஸ்போர் பண்ணியிருக்கிறோம், எங்களால் போகலாம், பிரச்சனை உண்டாகும் இல்லை. தேர்தல் திணைக்களத்தால் எமக்கு ஒரு சட்டம் தரப்பட்டிருக்கிறது, அந்த பகுதி உள்ளுக்கு சென்று எமது முகத்தை திறந்து காட்ட வேண்டும், இது இன்று நேற்று மட்டும் அந்த சட்டம் அல்ல. இது எல்லா காலங்களிலும் இருக்கும் சட்டம் தான். என்னை நான் உறுதிப்படுத்த வேண்டும், நான் தான் என்பதை அவர்களுக்கு முன்னால் ஊர்ஜீகப்படுத்த வேண்டும். இது முறை சட்டம். இது நாட்டுடைய சட்டத்தை மதித்து பேசுவோர் பண்ணியிருந்தாலும் அவர்களையும் அழைத்து செல்வோம். ஒரு வாக்கு மிஸ்ஸாகிவிடக் கூடாது. எங்களுடைய வாக்கு பெறுவதில் அந்த வாக்கை இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் செலுத்துவோம். அந்த வாக்கை அழித்துவிட்டு மீண்டும் வீட்டுக்கு வந்து விடுவோம். மறுநாள் இன்ஷா அல்லாஹ் யார் வெற்றி பெற்றார், யார் தோல்வி அடைந்தார் என்ற ஒரு தகவல் அறிவிக்கப்படும். முஸ்லிம் சமூகமாகிய நாம் முன்மாதிரியான சமூகம். நாங்கள் ரோட்ல இறங்கிக் கொண்டு நான் வாக்களித்தோர் வெற்றி பெற்று விட்டார் என்பதற்காக பிரசிஞ்சான் போட்டு பால்சோறு சமைத்து அல்லது கேக் வெட்டி கூத்தாடக்கூடிய நிகழ்வாக மாறக்கூடாதுதான். எங்களுக்கு ஒரு முறை இருக்கிறது. நாங்கள் வெற்றி பெற்று வாக்களித்து வந்தவர் அல்ஹம்துலில்லாஹ் வெற்றி பெற்றிருக்கிறார். எங்களுக்கு முறை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்வுதான் முன்மாதிரி. யூதன் யகூதிய போன்று பால்சோறு சமைத்து கேக் வெட்டுவது முறை அல்ல. இதெல்லாம் இதை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் மக்கா நேரம் மக்காவுடைய வெற்றி கையில கிடைத்திருக்கிறது. ஹுதைபியாவுக்கு வந்த நேரமே கஅபாவை பார்க்க விடவில்லை காபிர்கள். அதுக்குள் தவாப் செய்ய விடவில்லை. அவ்வளவு உள்ளத்தில் ஆதங்கம் வருத்தம் எல்லாருக்கும் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் கஅபாவுக்கு நுழைகிற நேரம் எந்த வாக்காளர்தான் என்றோ எந்த கட்டித்தனம்தான் என்றோ கூத்தாடி கொண்டு வரவில்லை. இந்த உம்மத்துக்கு பதில் மக்கா ஒரு முன்மாதிரி. என்ன செய்தாங்க தெரியுமா? நபி அவர்கள் கஸ்வா என்ற ஒட்டகத்திலே வருகின்ற பொழுது இமாம் யூசுப் ரஹிமஹுல்லாஹ் ஹயாத்து ஸஹாபாவை பதிவு செய்கிறார். நபியவங்க நாவால் வந்த வார்த்தை அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கஸீரா லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தா صدق وعدا ونصر عبدا وعز جندا وهزم الاحزاب وحدا سنار يا الله نيذا மிகப்பெரியவன் لا اله الا الله وحدا நீ தனித்தவன் يا الله صدق وعدا எங்களுக்கு வாக்களித்தாய் இந்த மக்காவை வெற்றி பெற்று தருவதாக அந்த வாக்கை உண்மைப்படுத்தி விட்டாய். ونصر عبدا நான் உன்னுடைய அடிமை يا الله இந்த அடிமைக்கு உதவி செய்தாய். நீதான் எல்லாத்தையும் தோல்வி செய்தாய். எங்களுக்கு வெற்றியை தந்தவன் நீ என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் கூத்தாடவில்லை, கேட்பட்டோம் இல்லை, பாசோர் சமைப்போம் இல்லை. சென்றார்கள் காபா உள்ளுக்கு எட்ரக்கா சுன்னத் சொல்கிறார்கள். முஸ்லிம் சமூகத்துக்கு ஒரு பாடம் இது. நாங்க எங்களுக்கு வாக்களித்து வெற்றி பெற்றவர் அல்ஹம்துலில்லாஹ் நான் ரெண்டரக்கா தொழுது அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வோம். சகோதரர்களே, பத்ர் உஹத் எல்லோருக்கும் தெரியும். பத்ர் முஸ்லிம்களுடைய முதல் யுத்தம். சஹாபாக்களுக்கு 313 பேர். என்ன செய்யறதே தெரியாது. அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வை துஆவை விடல. 5000 மலக்குகளை இறக்கினார். மலக்குகளை கண்ணால கண்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போன்று மலக்குகள் கந்தக்குடைய நேரம் ரசூலுல்லாஹ் துஆ விட்டார்களா? முஸ்லிம் சமூகத்துக்கு பாடம் இல்லையா? நாங்க ஒரு நாளும் துஆ விட்டுடக்கூடாது. தௌபா இஸ்திக்பார் துஆ இதான் முக்கியம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர் மக்கா நேரம் எட்ரக்கா தொழுது விட்டு சஹாபாக்களை எல்லாம் ரத்தத்துடைய கொதிப்பு சொன்னார்கள். இன்றைய வாலிபர்கள் கொதிக்கிற மாதிரி சொன்னாங்களே ஓடி வந்து சொன்னாங்க ரத்தத்தை ஓட்ட போறாங்களா, எங்களை சதையை வெட்டி எடுக்க போறாங்களா? நம்ம இந்த உம்மத்துக்கு படிச்சு கொடுத்த பாடம் ரோட்ல இறங்கி நாங்க கொஞ்ச பேர் கேட்க வெட்டுவோம். நாளைக்கு எத்தனையோ முஸ்லிம் வீடுகள் சேதப்படுத்தப்படும், எத்தனையோ கடைகள் தீக்கரையாக மாறும். தூர நோக்கில் முஸ்லீமாக வாழ வேண்டும். நபி ஒரு வார்த்தை தான் சொன்னார்கள், இன்றைய நாள் உங்களுடைய ரத்தம் ஓட்ட நாளையில ஐயோ ஐயோ மர்ஹமா இரக்கம் காட்டப்படும் நாள், உங்களுக்கெல்லாம் அன்பு காட்டப்படும் நாள். 9 பேர் கண்டனத்தை கொலை செய்ய வேண்டும். அதில் ஒருத்தர் அபூஜஹிலுடைய மகன் இக்ரிமா. அபூஜஹில் யார் என்றால் ஃபிரௌன் ஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத்துடைய ஃபிரௌன் அபூஜஹில், அவனுடைய மகன் தான் இக்ரிமா. அவரையும் ரசூலுல்லாஹ் மன்னித்த நாள். கணித்துக்குரிய பெரியவர்களே, முழு குறைச்சிகளை அழைத்து கேட்டாங்க, மா தரவுன அன்னி, நீங்க என்ன பத்தி என்ன நினைக்கிறீங்க? ரசூலுல்லாஹ் கையில பந்தி மக்கா, மக்கா இருக்குது, உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்க? காபிர்கள் சொன்னாங்க என்ன தெரியுமா, காலு ஹைரன், யூசுப் ரஹ்மத்துல்லாஹ் பதில் செய்கிறார், காலு ஹைரன், நல்லவத்தான் நினைக்கிறோம் யா ரசூலுல்லாஹ் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், எங்களுடைய ரத்தம் ஓட்டப்படும், எங்களுடைய பெண்கள் எல்லாம் விதவையாக மாறுவார்கள், எங்களுடைய பிள்ளைகள் அனாதையாக மாறுவார்கள் ரசூலுல்லாஹ். நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு வார்த்தை முழு சஹாபாக்களுக்கும் அவ்வளோ ஒரு எதிர்பார்க்காத வார்த்தை சொன்னார்கள், அனைவரையும் நான் விடுதலை செய்து விட்டேன், அனைவரையும் மன்னித்து விட்டேன். எண்ணித்துக்குரிய பெரியவர்களே, சோதர்களே, அதனால முஸ்லீம்களாகிய நாம் இஸ்லாம் அல்லாஹ் தந்தது, இஸ்லாத்தில் வாழக்கூடிய நாம் ஒன்று, நான் இஸ்லாமியர்களுக்கும் இஸ்லாத்துக்கும் துரோகியாக நடக்கக்கூடாது. இரண்டாவது, அல்லாஹ்வுக்கும் துரோகம் செய்து வாழக்கூடாது. வாக்களித்து விட்டும் வாக்களிப்பதற்கு முன்னாலும் தௌபா, இஸ்திக்ஃபா, துஆ, இது போன்ற அமல்களில் இருந்து நல்ல முறையில் வரக்கூடிய காலத்தில் அடைந்து கொள்ள எல்லாம் அல்லாஹ் தௌபா செய்வானாக. யாதனுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, யாதனுடைய பெற்றோருடைய பாவத்தை மன்னிப்பாயாக, யாதனுடைய உஸ்தாதுமாருடைய பாவத்தை மன்னிப்பாயாக.